ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய சிந்தனைக்காக தியத்தீரா சபையிலிருந்து மூன்றாவது வாரமாக நாம் காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:24, யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
தியத்தீராவிலே இந்த போதகத்தை பெற்றுக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்.
போதும், ஸ்தோத்திரம். இங்கு நாம் வாசிக்கிறோம், கள்ளத்திற்கு தரிசன போதகத்தை பின்பற்றாதவர்கள், மேலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அநேக காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த காரியங்களை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம், யாருக்காவது தெரியுமா? ஆமாம், வேற ஒரு பாரமும் கிடையாது. அப்போ கள்ள தீர்க்க தரிசனங்களையும் சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு சொன்னால், ஆழமான சக்தி எனக்கு தெரியும், வேதத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கிறது எனக்கு தெரியும், ரொம்ப ஆழத்தில் இறங்கி நான் தேவனுடைய காரியங்களை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இருள் இல்லை. அதுக்கப்புறம் வேற சொல்லுங்க பாப்பா, இருள் இருக்குது, அதே அவங்களுக்கு பாரம். எது அவன் தெரிஞ்சிருக்கிறானோ அதுவே அவனுக்கு பாரம். தெரியாமல் இருந்தால் பாரமே இல்லை. ஸ்தோத்திரம். எரேமியா 23:36 வாசிப்போம். 36 தேவனுடைய வார்த்தையை புரட்டுனா கள்ளத்தீர்க்க தரிசனம் புரட்டுறவனுக்கு அதுவே பாரம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் வெறுமையாய் தேவனிடத்தில் திரும்பி வராமல் அது என்ன காரியத்திற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து வெற்றியாக திரும்பி வரும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இந்த வார்த்தையை என்னுடைய வேலை கொஞ்சம் இதில் கலந்துக்க, நீ இதையும் கொஞ்சம் செய்யறதுக்கு பாருன்னு அவன் கொஞ்சம் திசை திருப்பி விட்டு இவனுடைய ஆதாயத்தை அந்த வசனத்துக்குள்ளே போட்டு அனுப்புகிறான். அனுப்பும்போது அந்த வசனம் என்ன பண்ணோம், வசனம் போகும், வசனம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த கள்ள உபதேசம் போகும். போய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணோம், திரும்பி கிரியை வராது. எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, எனக்கு ஒரு சர்ச்சு கட்டணும், எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, எனக்கு கிராம ஊழியத்தை தொடங்கணும், எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, பாரம் பாரம் பாரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க கேட்டிருக்கலாம், ஸ்தோத்திரம், இந்த பிரதர் எனக்கு ஒரு சரியான பாரம் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், ஏப்பா பாரம் பாரம்னு சொல்கிறேன். எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, திரும்பவும் நீ பாரத்தை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு நீயா உட்காந்துட்டு பாரம் பாரங்கிற, நீ தேவனுடைய வார்த்தையை புரட்டுனதுனால நீ தான் பாரம். இந்த எரேமியா 23 பின்னால் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உன்னை தள்ளிவிடுவது தான் பாரம், நீ தான் எனக்கு பாரமாக இருக்கிற. இப்படி பாரமாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் நிறைய பார்த்து பூமியிலேருந்து எடுத்துடுறாரு. ஏன்னா பூமிக்கு பாரமாக இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு ஒரு மனுஷன் புரட்டுறானோ அன்னைக்கு அதுவே அவனுக்கு பாரம். காரணம், தேவனுடைய திட்டத்தையே அவன் திசை திருப்புறான். அப்படின்னா பாருங்க, எவ்வளவு பெரிய பாரமான காரியத்தை அவன் செய்கிறான்ட்டு. ஒன்று யோவான் 5:3 வாசிப்போம். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்புறம் ஏன் மனுஷன் பாரம் பாரங்கிறான்? இவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு திட்டமிடும் போது அது அவனுக்கு பாரமா மாறியிருக்கு. எப்படி கலந்தாலும் சரி, எந்த விதத்தில் கலப்படம் பண்ணாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கூட எந்த அளவுக்கு ஒரு கமாவை மாற்றி போட்டாலும் சரி, கூட்டினாலும் சரி, குறைச்சாலும் சரி, இவனுடைய காரியத்தை அங்கே திட்டமிடுகிறான். அதனால தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிரியை செய்யாது, அவன் பிரசங்கம் பண்ணினது அவனுக்கு பாரமாக இருக்கும். அதனால கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அதுவே பாரம், அதை பின்பற்றாதவர்களுக்கு வேற ஒரு பாரம் இல்லை. அதே மாதிரி சாத்தானுடைய ஆழங்களை அறிந்தவர்களுக்கு அதுவே பாரம், ஆழமான காரியங்களை அறியாதவர்களுக்கு பாரமே இல்லை. ஸ்தோத்திரம். மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம் வாசிப்போம். மத்தேயு 11:28.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
ஆ, போதும். பாரம் பாரம்னு இன்னும் யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பாரத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சுருங்க. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, ரொம்ப எளிமையானவைகள். அப்படி மீறி நம்மளுக்கு ஏதாவது பாரம் இருந்தது, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், மக்கா இருக்குது, ரொம்ப குறும்பு பண்ணுறான், இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பாரம் பாரம்னு சொல்லியிருந்தேன்னு எல்லா பாரத்தையும் கொண்டு போய் முதல்ல என்ன பண்ணுங்க, அவர் மேலே கொண்டு போய் வச்சுருக்கேன். அப்போ பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு. பாரத்தை நாம் சுமந்துட்டு இருந்தோம்னா பெரும் பிரச்சனையாக போயிடும். சங்கீதம் 55:22.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
ஆ, போதும் போதும் போதும். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டாச்சுன்னா போதும், தேவன் நம்மை ஆதரிப்பார், கடைசியில் தள்ளாட விட மாட்டார். ஏன் தள்ளாடுறான்? பாரம் அதிகமானதுனால தள்ளாடுறான். தள்ளாடுறவங்களுக்கு தெரியும் தள்ளாடுறான். வாழ்க்கையில் தள்ளாட்டம் ஏன் வருது? ஐயோ, இது எப்படி போகும், அப்படி போகும், என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நடுக்கம், பயம், சோர்வு, என்ன பண்ணுறதுன்னு புலம்பிகிட்டே இருக்கிறவங்கள பார்த்தா தள்ளாட்டம் எப்படி தெரியும்னா, தள்ளாடுறது புலம்புறதுல தெரியும். அப்போ பாரம் தள்ளாடுனாவே போதும் தெரியும், பாரத்தை ஏதோ வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே, இது இப்படி ஆகும், அது இப்படி ஆகுதுன்னு. ஆனால் கத்திர மேலே வைத்து விட்டால் எந்த தள்ளாட்டமும் இருக்காது, அசையாமல் அமைதியாக எப்பவுமே ரொம்ப கல் மாதிரி, பாறை மாதிரி. எப்படி கிறிஸ்து நம்மளுக்கு கண்மலையாக இருக்கிறார், அதே மாதிரி கர்த்தரை அறிந்தவர்கள் எல்லா பிரச்சனையிலையும் திடமாக இருந்து கண்மலையாக இருப்பாங்க. பிரச்சனை வந்தால் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எல்லா பிரச்சனையிலையும் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய ஆவியினால், அப்போ இங்கே கள்ளத்தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு பாரம் இல்லை, கள்ளத்தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்களுக்கு அதுவே பாரம். அதே மாதிரி சாத்தானுடைய ஆழங்களை அறிந்தவர்களுக்கு அதுவே பாரம், சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு பாரம் இல்லை. லூக்கா 6:47-49 வரை வாசிப்போம்.
என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான்.
என்ன பண்றாங்க, ஆழமான சத்தியம் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. அப்ப இதை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆழத்துல இறங்கிடக்கூடாது. ஆழத்துல யாராவது இறங்குவாங்களா? நீச்சல் தெரிஞ்சவங்க ஆழத்தில் இறங்கலாம், ஆனால் எப்பேற்பட்ட நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், ஆமாம், சுழலில் இறங்கியாச்சுன்னா அது அப்படியே சுற்றி கொண்டு போயிடும். அப்போது ஆழத்தில் வந்து நம்ம இறங்கினா எப்பவும் பிரச்சனை இருக்குது. சில இடங்களில் பாம்பு இருக்கும், சில இடங்களில் முதலை இருக்கும், சில இடங்களில் கல் இருக்கும், ஆழம்தான். ஆனால் ஆழத்துக்குள்ளே அடியில் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆழத்தில் இறங்காமல் மேலேருந்தே காரியங்களை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஆழமாய் குழி நோண்டி ஒரு அஸ்திபாரத்தை போட்டுக்கணும். அப்போ எந்த ஆழத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி ஆழமாக இருதயத்தில் குழி நோண்டி அஸ்திபாரம் போட்டாச்சுன்னா மற்ற எந்த ஆழமும் நம்மளுக்கு கவலையே இல்லை. காரணம், எப்படி புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, ஆழத்தினுடைய சக்திகள் எப்படி வந்தாலும் சரி, நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 16 நினைக்கிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டவர்களாக இருந்தால் இருக்கிறதுலே ஆழமானது எதுன்னு கேட்டீங்கன்னா பாதாளம்தான். அந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்ம மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 16:18.
மத்தேயு
16:18.
சோத்ராம். அப்போ கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா இருக்கிறதுலே ஆழமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாதாளம். அந்த பாதாளத்தினுடைய கதவை திறந்து அதனுடைய வல்லமைகள் வந்து இந்த அஸ்திபாரத்தை மேற்கொள்ளாது. அப்போ ஆழம் வந்து ஏன் மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் இங்கே ஆழமான அஸ்திபாரம் இல்லை. ஆழமான அஸ்திபாரம் இல்லைன்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும். அப்படின்னா பாதாளத்தின் ஆழங்கள் ஒரு மனுஷனை மேற்கொள்ளும். அவன் எப்போ பார்த்தாலும் ஆழமான சத்தியம், கருகளான சத்தியம், முருகலான சத்தியம் இப்படி மாற்றி மாற்றியாக சொல்லிகிட்டு இருப்பான ஒழிய அங்கே அஸ்திபாரம் ஆழமாக இல்லை. அந்த பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொண்டாச்சுனாவே முடிஞ்சு போச்சு. பாதாளத்தின் வாசல்கள் எப்படி மேற்கொள்ளுது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம். எப்படி பாதாளத்தின் வாசல்கள் எப்படி மேற்கொள்ளும்? போடணும் கரெக்டு. ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டிருக்கிறதுங்கிறது எப்படி தெரியுது? இப்போ ஆழமான அஸ்திபாரம் போட்டாச்சுன்னா மனுஷன் அசையாமல் இருப்பான். எதுக்கும் அசைய மாட்டான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு என்ன, நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன், ஆண்டவர் என் கூட இருப்பாருங்க. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும் போது என்ன ஆகும்? பாதாளத்தின் வாசல்கள் அங்க மேற்கொண்டுச்சுன்னா நமக்கு இங்க தெரியும் எப்படி மேற்கொண்டது அப்படின்ட்டு. யோசனை பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் தான் வருது, இன்னும் வரல.
மண்ணின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும் போது தெரிஞ்சு போனது
கரெக்டு. மண்ணு மண்ணில் இருக்குதா கல்லுல இருக்குன்னு பாதாளத்திலிருந்து உடனே வல்லம மேலே வர்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடு. ஏன்னா வாசலை திறந்தா தானே பாதாளத்துக்கு வல்லம மேலே வரும். இருக்குது பரவாயில்ல. ஆனா பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாதாளத்தின் வாசல்
திறந்தாச்சுன்னா
அப்புறம் வந்து அந்த கண்மலையில் இருக்கிற வீட்டை வந்து அதை சோதிச்சு பார்க்கும். அப்போ பாதாளத்தின் வாசல்கள் எப்போ திறக்கப்படுகிறது? இல்லை சோத்திரம், நானே சொல்லிடுறேன். பாதாளத்தில் இறங்கி அங்கே கிளப்பி விட்டான்னா ஆ வேலை வரும். ஏன்னா பாதாளத்தில் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ பாதாளத்தில் இறங்காதேன்னு சொல்கிறாரு. சாத்தானுடைய ஆழங்கள்னு சொல்லிட்டு இறங்கிட்டு மேலே வந்தானே என்னாகும்? ஆழம் திறந்து வரும். அப்போ பாதாளத்தினுடைய வல்லமை மேலே வரும். எப்படி திறந்துட்டு மேலே வர்றது சொல்லுங்க பாப்பா. இப்போ சொல்லுங்க பாதி நான் சொல்லிட்டேன். பாதாளத்தின் வாசல் திறந்தாச்சுன்னு வைங்களேன், புலம்பலா உதடு நிறுத்த முடியாது. எண்ணத்தை போட்டு அடைச்சாலும் நிற்காது. இங்கே பாதாளமே திறந்துருச்சாச்சு. சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஆ அவ்வளோதான், பாதாளத்தை திறந்தாச்சுன்னா முடிஞ்சது கதை. இங்கே கண்மலையில் அஸ்திபாரம் போட்டிருந்தா கலங்காது. கண்மலை அஸ்திபாரம் போடாமல் இருந்தாச்சுன்னா இங்கே அவ்வளோதான் கலாட்டா தான். சோத்திரம். ஆதியாகமம் 1:2.
ஆழத்தின் மேல்
இருள் இருந்தது. அப்ப எங்க இருந்தோ வந்திருக்கிறது இருந்தது சோத்திரம். அப்ப ஆழமான சத்தியம், ஆழமான உபதேசம், ஆழமான வசனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஆள் சொல்லிட்டே இருந்தார் வைங்களேன், பாதாளத்தின் கதவு திறந்தாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இது ஆழமான சத்தியம். நீங்க பல சபைகளை போகும்போது கேட்கலாம், இது வெளியில் யாருக்குமே தெரியாது, இது மறைபொருளான காரியம், ஆழமான காரியம், வேதத்துல யாருக்குமே தெரியாம அடைச்சு வச்சிருந்த காரியம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆழம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க.
ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா, ஒண்ணு ஆழத்தை வந்து ஆக்குவி பண்ணிட்டு இருந்துச்சா இல்ல, அப்ப ஆழத்துல வந்து வெளிச்சம் இருந்தது, மேல அதுக்கு மேல இருள் இருந்தா,
ஆழத்துக்கு மேல இருள் இருக்கு, அப்படி கிடையாது, ஆழம் எங்க இருக்குதோ அதுக்கு மேல இருள் இருக்கும். ஆழத்துல இறங்கினவங்களுக்கு தெரியும், கிணத்துல இறங்கி இறங்க என்ன இருக்கும், இருட்டாதான் இருக்கும். அதனால ஆழமான சத்தியம் சொல்லியாச்சுன்னா அங்க என்னன்னா அங்க இருட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவன் சொல்ற ஆழமான சத்தியத்துக்கு மேல இருள் இருக்குது. இருள்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறியாமை. ஆழமான சத்தியம், கருகலான சத்தியம், முருகலான சத்தியம் சொல்லிட்டானாவே அதுக்கு மேல இருள் இருக்குது. இருள்னா அறியாமை இருக்கிறது. எப்பவுமே உண்மையான காரியங்களை தெரிஞ்சவங்க ஆழமான சத்தியம் சொல்ல மாட்டாங்க, இது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ அறியாமை நிறையா இருக்கிறவன் அல்லது இருள் நிறையா இருக்கிறவன் தான் ஆழமான சத்தியம்னு முதல்ல சொல்லுவான். ஆனால் இந்த ஆழமான காரியங்களை இன்னொரு வகையில் நம்ம எளிமையாக அறிந்து கொள்ளலாம். அந்த அதுக்கு அடுத்தது வாசிப்போம், ஆதியாம் 1:2 வசனத்துல, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா அது அசைவாடணும், சும்மா அப்படியே பரிசுத்த ஆவி எனக்கு இருக்குது அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்து டப்புர டப்புர டப்புரன்னு ட்ரம் அடிக்கும்போது டப்பால்னு எப்படி வெளியில் வந்துட்டு உடனே பாட்டிலுக்குள்ளே மூடி போட்டாச்சுன்னா உள்ளே போய் உக்காந்துக்கிறது இல்லை. அது நினச்சா நினச்சா வர மாதிரி கிடையாது, எப்பவுமே அசைவாடிட்டு இருக்கிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறோம், எப்பவுமே அசைவாட்டை இருந்தாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யானை, பெரிய யானை வந்து அது குட்டிக்கிட்ட எப்படி இருக்குன்னா அது அப்படி இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ தான் தெரியும் ஓ நம்மக்கிட்ட இந்த இது இருக்குது, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். குழந்தை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது அது அசைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், அசைவு இல்லைன்னா போச்சு அவ்வளோதான். அப்போ அசைவாடுற அனுபவம் நம்மளுக்கு இருக்கு. எப்படி அசைவாடுறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். இப்போ தேவனே அப்படி அன்னைக்கு அசைவாடி இருந்தார். அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு சோத்திரம். இப்போ தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார், நாம் எப்படி அசைவாடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஆழம் இருக்குது, ஆழத்தின் மேலே இருள் இருக்குது, இருளுக்கு மேலே தான் தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ ஆழத்தில் இறங்கிட்டு வந்தவன் ஆழமான சத்தியம், கருகலான சத்தியம் சொல்லிகிட்டே இருக்கிறான், அதுக்கு மேலே அவனுக்கு இருள் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த இருள் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு மேலே தேவ ஆவியானவருடைய பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆழம் வந்து நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். ஆனால் அசைவாடிட்டு இருக்கணும், அசைவாடினாதான் இந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆழத்தையும் தெரியும், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருள் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அப்ப பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் முதல்ல இருள் தெரியும், இருளுக்கு அப்புறம் ஆழம் தெரியும். அப்போ ரெண்டு காரியத்தையும் நம்ம வந்து நிதானித்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெறும் ஆழத்தில் இறங்கிட்டு ஏறினவனுக்கு இருள் மட்டும்தான் இருக்கும், அதுதான் சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு சொன்னால் ஆழத்தில் யார் வேணாலும் இறங்கலாம், எந்த ஒரு மனுஷனும் ஆழத்தில் இறங்கலாம், பாதாளத்தில் இறங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஒன்று அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் போதும், தீமையை சிந்திச்சுட்டே இருந்தால் போதும், பாதாளத்தில் அப்படியே போயிடலாம். மனசுக்குள்ளேயே அப்படி சிந்திச்சுட்டு வேண்டாத காரியங்கள்லாம் சிந்திச்சுட்டு இருந்தோம்னா இருதயத்தில் இருதயம் தான் பாதாளம் நம்மளுக்குள்ள, வேறு எதுவும் கிடையாது. தேவையில்லாத எல்லா குப்பையும் தூக்கி நம்முடைய இருதயத்துக்குள்ளே போட்டாச்சுன்னா அப்படி கற்பனை பண்ணி 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 கனவுல மிதந்து 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 அப்படியே பாதாளத்துக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் போயிட்டு திரும்பி வராமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதே எண்ணத்தை நினச்சி இது பண்ணால் இதுதான் நல்ல வழி அப்படின்னு அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது பாதாளத்துக்குள்ளே இறங்கினாலும் நம்ம வந்து பாதாளத்துக்கு மேலே வர முடியும். ஆனால் பாதாளத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே இருள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் தான் இத்தனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இல்லைன்னா பாதாளத்தில் இறங்கினது தான். காரணம் தேவ ஆவியானவர் இல்லை. இப்போ தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்தால் போதும் ஆள் எவ்வளோங்கிறது மேலே இருந்தே சொல்லிடலாம். அதில் இருள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் கடலை பார்க்கலாம். கடலை பார்க்கும்போது பயங்கரமாக அலை அடிச்சிட்டு இருக்கோம். அந்த அலை அடிக்கிற இடங்களில் ஆழம் ரொம்ப கம்மி. அலையே இல்லாத கடல் ஒன்று இருக்குது. சவக்கடல் இல்லை. என்ன கடல் சொல்லுங்க பாப்பா? ஆழம் பயங்கரமாக ஆழமான கடல். பசிபிக் பெருக்கடல். ஆமாம், அது ஆழம் பயங்கரமான ஆழம். ஃப்ளைட்ல எல்லாம் ஆரம்பத்தில் போனாங்கன்னா சந்திரனுக்கு அங்கே போயிட்டு அங்கே அந்த கடலில் தான் இறக்குவாங்க. இறங்கி அப்போ திரும்பவும் அது மேலே வரும், அந்த மேலே வரும். அலையே இருக்காது, அது சாதாரணமாக இருக்கும். அலை ஒவ்வொரு அலையும் இருக்காது. அப்போ அதை குறை கூட கூத்தாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை. குறைகுடம் இருக்கிறதுனால தானே ஆழமான சக்தியும் ஆழமான சக்தியும்னு சொல்லிட்டு அழப்பிகிட்டே இருக்குது. பாதாளத்தின் வாசல் திறந்து புலம்பிகிட்டே இருக்குதா? பாதாளத்தின் வாசல்னா எதுன்னா நம்ம வாய் தான் பாதாளத்தினுடைய வாசல். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அப்போ புலம்பிகிட்டே இருக்கிறத பார்த்தா தெரியும், ஓ இங்கே வந்து பிரச்சனை ஆகி போச்சு. இங்கே அஸ்திவாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் அசையுது, புலம்புது, கலங்குது. சோத்ரம். இப்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தாச்சுன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லை, அசைவாடணும். அந்த அசைவாடுற அனுபவம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுனா நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மதத்தினுடைய வாசனை இருக்கிறது. இந்து மதத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, முஸ்லீம் மதத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கலர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கிற வாசனை எதுன்னு கேட்டிங்கன்னா புளிச்ச மாவு வாசனை. இவன் பார்த்துட்டு அவனை இந்தும்பா, அவன் பார்த்துட்டு இவனை இவன் சரியில்லைம்பா. ஏன்னா இவனுக்குள்ளே நிறைய சண்டை இருக்குதா? இந்து ஒருத்தன் பார்ப்பான், முஸ்லீம் ஒருத்தன் பார்ப்பான், கிறிஸ்தவங்க ஒற்றுமையாக இருப்பான்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்களே அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு உள்ளே வர்றதுக்கே பயப்படுவான். ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்தவ மதத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு கலர் வேறு இப்போ உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு மாதிரி லைட்டு சிகப்பு, லைட்டு பச்சை, எல்லாம் தானாக போட்டுக்கிறது. காலரை மாற்றி, அதை மாற்றி, இதை மாற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒவ்வொரு சபையினுடைய அந்த புளித்த மாவுடைய வாசனை வெளிப்பட்டால் தான், ஓ இவங்க ரொம்ப பக்தியாக இருக்காங்களாட்டிருக்கு, இவங்க நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்காங்களான்றது அப்படின்னு சொல்லி ஜனங்க வந்து மதிப்பிடுறாங்க. ஆனால் புளிச்சம்மாவுடைய வாசனை இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இவர் என்ன பேசுகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த சபையினுடைய உபதேசத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அப்போ அந்த புளிச்சம்மாவுடைய வாசனை கொஞ்சம் வெளியே வரணும், எல்லாத்தையும் அன்னி பாசையில் கொஞ்சம் ட்ரம் அடித்து குதிக்க வச்சு ஆடை வச்சு பார்க்கணும், அப்புறம் நிறைய சோத்திரம் அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்லேலுயா சொல்லுங்க அல்லேலுயா அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கிடைக்கு தூங்குறவங்களாக எழுப்புறதுக்கு வேண்டி அல்லேலுயா சொல்லி ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமான வாசனைகள் இருக்கிறது. அந்த மாதிரி வாசனையெல்லாம் இல்லாமல் முழுவதும் தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அதில் கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பரிசுத்தாவியானவர் இருக்கார்னு கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்குள்ள இப்போ பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மற்றவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறது? கிரியைகள் மூலமா ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால கிரியைக்கு முன்னால வந்து வேற இருக்குத, நடக்க செய்கை ரெண்டு ஒண்ணு தான். கிரியைக்கு முன்னால பேச்சு இருக்குது, வெளிப்படுத்துகிறது. கரெக்ட். எப்படி அசைவாடுறவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:9 வாசிப்போம். போதும் போதும், எல்லாரும் ஏனோக்கு தான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு தெரியும், சஞ்சரித்து காணாமல் போய்விட்டான்னு தெரியும். ஆனால் நோவா தேவனோட சஞ்சரித்தார்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் நோவாவும் தேவனோட சஞ்சரித்தான். அப்ப தேவனோட சஞ்சரித்தாவே அவன் நீதிமான். ரொம்ப நீதிமான் கிடையாது, அன்னைக்கு இருக்கிறவங்களுக்குள்ள பரவாயில்ல, 10:11 கொஞ்சம் பரவாயில்ல. தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்னு அசைவாடுறது. மல்கிய புஸ்தகம் 2:5-9 வரை வாசிப்போம். ரெண்டாம் அதிகாரம் 5:9.
அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது, சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து
உடன்படிக்கை. அப்படின்னா ஊழியக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு ஊழியர் உடன்படிக்கை இருக்குது. தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனோடு ஒரு விசுவாச உடன்படிக்கை செய்ய வேண்டும். நான் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அப்படி கீழ்ப்படிந்து நடக்காமல் போனால் என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன். அப்படி தான் ஒவ்வொரு நாள் நம்மளுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த உடன்படிக்கை பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து 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 வரும்பொழுது ஊழியக்காரன் ஆகணும், அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு லேவியரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ லேவியர்களுக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், அல்லது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்காக அவர்களை பொருத்தனை பண்ணி பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ அங்கே வந்து ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாருமே லேவி கோத்திரக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லேவி கோத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை செய்தால்தான், அல்லது அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால்தான் அவங்க ஊழியம் செய்ய முடியும். காரணம், ஊழியம் வந்து கர்த்தருடையது, இவர்கள் அதற்கு நியமிக்கப்பட்ட ஆட்கள். அந்த ஆட்கள் சரியில்லைன்னா, ஆமாம், திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வந்து இந்த திராட்சை இந்த வேலைக்காரன் சரியில்லை, இவனை மாற்றிடலான்னு மாற்றிடுவார். ஊழியங்கிறது திராட்சை தோட்டம். அப்போ இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவானா, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவன் ஒழுங்காக வேலை செய்யாமல், எஜமான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்போ வருவாருன்னு தெரியல, நம்ம தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சோம், அவ்வளோவெல்லாம் பண்ணுனான், அதனால் இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே வச்சுக்கலாம். அப்போ திராட்சை தோட்டத்துக்கு குத்தகை கொடுத்தவன் ஒரு ஆள் இருக்காரு, ஆனால் குத்தகைக்கு வாங்கினவன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி அவன் உரிமை கொண்டாடுறான். அப்போ திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வந்து என்ன பண்ணுறான், அவனை அடித்து துரத்திட்டு இந்த இந்த குத்தகையை வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஊழியத்தை அவங்களே குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க. நான் தான் எல்லாமே ஆண்டவர் என் மூலம் எல்லாம் செஞ்சதுனால எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்துட்டார், நான் என்ன செய்கிறேன்னு அதான் நான் சட்டம் அப்படின்னு அந்த குத்தகை கொடுத்த அந்த எஜமானுக்கு பயப்பட்டு காரியங்களை செய்யாமல் இவங்களே எஜமானாக மாறிடுறாங்க. அப்போது இங்கே வந்து இந்த லேவியரோடு பண்ணின உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்திருந்து அவர்களுக்கு அவர்கள் எப்படி தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுனா, எப்படி அறிவிக்கிறது, வாசித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அதற்கு தேவன் ஒரு நியமந்தனையை வைத்திருக்கிறார். இருந்தான் அதுக்கப்புறம் மற்றவங்களை எப்படி மனம் திருப்புறது கண்டுபிடிங்க பாப்பா. எப்படி
அது
இருக்கக்கூடாது ஒண்ணு. அதுக்கப்புறம் இருக்கணும் ரெண்டு. அதுக்கப்புறம் சரி சஞ்சரிக்கணும். அதுக்கப்புறம் இது மூணு இருந்தாதான் என்ன நடக்கும், ஜனங்க மனந்திருப்பாங்க. அது பிஜேபி ஏரியா, அது சாத்தானுடைய கோட்டை அப்படியெல்லாம் கிடையாது. கோட்டை
வந்தான்,
அதனால ஜனங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை போய் ஒரு மனுஷனுக்கு சேரவில்லை அல்லது அவனுக்கு புரியவில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இங்கே சத்திய வேதமான வார்த்தை இல்லை. அப்புறம் உதடுகளில் அநியாயம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அறிவை காக்க வேண்டும், அது
இல்லை.
சமாதானம் யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்கணும். அங்கே சமாதானம் இல்லையாச்சு, இங்கே ஒரு அநியாயம் காணப்பட்டாவே அங்கே விரோதமாகி போச்சு. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவனோடு சஞ்சரித்தாதான் இன்றைக்கு என்ன ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த சபைக்கு வந்திருக்கிறவங்க என்ன மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, அந்த எஜமான்கிட்ட போய் கேட்கணும். இன்றைக்கி மழை பெய்யலை, வெயில் தான் அடிக்குது, நீ என்ன பண்ணலாம், குத்தகை கொடுத்தவருக்கு அவருக்கு தான் தெரியும், நம்ம வேலைக்காரன் தான் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கணும். கேட்டால் தான் இதுக்கு இது பண்ணு அதுக்கு அதை பண்ணு நான் வெட்டுக்கிளி அனுப்புவேன்னு சொல்லுவார். எல்லாம் மணி போட்டு கீழ்படியாமல் போனதுக்கு வெட்டுக்கிளியும் காற்றையும் மழையை அனுப்பி எல்லா பயிரையும் நாசம் பண்ணிட்டேன். இங்கே தேவனோடு சஞ்சரிக்கிறது இல்லை. அப்போ தான் வந்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களுடைய அக்கிரமத்திலேருந்து அவர்களை திருப்ப முடியும். அப்போ சஞ்சரிக்கிறதுன்னு என்ன, யாருக்காவது தெரியுமா எப்படி சஞ்சரிக்கிறது? சஞ்சரிக்கிறது தான் மலையாள வார்த்தை. பேசுறது ஒண்ணு, அதுக்கப்புறம் நடந்துகிட்டே பேசிட்டு போறது. சஞ்சரிக்கிறதுனா இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம் நிக்கிறது, பேசுறது, போறது, இந்த ஊர்ல கொஞ்ச நாள், அந்த ஊர்ல கொஞ்ச நாள், அப்படியே இருந்து பேசிக்கிட்டே பழகிட்டே போறது. எங்க போனாலும் போயிட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வா, அப்போ அது சிந்திக்கிறது. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை சிந்தி, அப்போ அதை பழகிறது. அப்படியே வந்து இடத்து மாதிரி இடம் போய் நடந்து போய்கிட்டே இருக்கிறதும் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ பேசுனா என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன உண்டாக்குனார் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுவார். ஆண்டவரே இதை எப்படி உண்டாக்குனீர், அதை எப்படி உண்டாக்குனீர், இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன சஞ்சரிக்கிறதுனா இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு நடந்து போகிறதாச்சு. இந்த மலை எப்படி உண்டாக்குனீர், இந்த கடலை எப்படி உண்டாக்குனீர், இந்த மரத்தை எப்படி உண்டாக்குனீர், மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் நிற்கிறது, அப்புறம் கொண்ட கிணத்துக்கிட்ட போகிறது, கிணறு ஆழமாக இருக்குது, இந்த கிணறு ஆழமாக இருக்குது, இது ஆழம் இல்லை, ஏன் தண்ணி வருது அப்படின்னு கேட்கும்போது அங்கே போகிறது, அங்கே போய் தேவனோட சஞ்சரிக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் சஞ்சரிக்கிறதுனா ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் தேவனுடைய காரியங்களை கடந்து போகிறது. அப்புறம் பேசுறது அதை குறித்து. அப்போ இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுவார். அப்போ நம்ம சொன்ன ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஜனங்களுக்கு அதை சொல்லலாம். எப்படி சஞ்சரிக்கலாம் சொல்லுங்க பாப்பா. இப்போ இது நாள் வரைக்கும் தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே அசைவாடினாரா என்னான்னு எனக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பற்றி தெரியும். அப்போ தேவனோடு சஞ்சரித்திருக்கீங்களா இல்லையாங்கிறது அது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஆழமான சத்தியத்தை தெரிஞ்சவனுக்கு அதுவே பாரம். நம்மளுக்கு எதுவுமே ஆழம் எதுவுமே கிடையாது. நம்ம மேலே நின்றுட்டுருக்குறோம். ஆழத்தின் மேல் இருள் இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு மேலே நிற்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அப்போ தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் அசைவாடணும். அசைவாடுறது தான் சஞ்சரிக்கிறது. எப்படி சஞ்சரிக்கலாம்? அசைவாடுனா போதும் அல்லது சஞ்சரித்தா போதும் நம்மளுக்கு எல்லா காரியம் தெரியும். இன்னைக்கு சஞ்சரிக்கிறது இல்லை அசைவாடுறதுனால பரிசுத்தாவி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. பரிசுத்தாவி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தெரியும். மற்ற நாள்களில் பரிசுத்தாவி இருக்குதுன்னு அடிக்கடி நம்ம கொஞ்சம் வெளிப்படுத்துவோம் அவ்வளோதான். ஆனால் அசைவாடுறதுன்னு அப்படி இல்லை, எப்பவுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் எப்பவுமே தான் அசைவாடிட்டு இருந்தார். ஏன்னா அந்த ஆழத்தை கட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்குள்ளேயும் ஆழமான காரியங்கள் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது, நம்மளுக்கு இருதயத்தில் இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னா தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள அசைவாடிட்டு இருந்தால் தான் அது எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னாகா எல்லாம் வெளியே வந்துடும். எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சியும் வேண்டாத எல்லா வண்டு கிண்டு எல்லாம் உள்ள என்னென்ன போயிருக்குதோ அவ்வளோ வெளியே வந்துடும். அப்படி தான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா பாதாளத்தின் வாசல் திறந்தாச்சுன்னா என்னென்ன பாதாளத்தில் ஊறும் பிராணிகள் நடக்கிற ஜீவிகள் என்னென்ன இருக்குதோ அவ்வளவு கசா முசான்னு வந்து கலாட்டை பண்ணி உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு கடைசியில் பேசிக்கிறது. எப்படி அசைவாடலாம் சொல்லுங்கப்பா. இப்போ நம்மளுக்குள்ள அசைவாடுற பழக்கம் இருந்தால் நாம் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். ஒரு வசனம் வாசிப்போம், அதை பற்றி சொல்லிடலாம். எரேமியா 23:22 வசனம் சொல்லுங்க பாப்பா. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சிந்தனை பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
அவர்கள் என் ஆலோசனைகளை நிலைத்திருந்தார்களேயாயில் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள்.
ஆ, போதும். இதே காரியத்தை மல்கியாலே நம்ம வாசித்தோம். ஆனால் மல்கியால் இல்லாத ஒரு காரியம் இங்கே இந்த வசனத்தில் இருக்குது.
என்ன ஆலோசனை?
ஆலோசனையில நிலைத்திருக்கிறது. தேவனுடைய ஆலோசனையில நிலைத்திருக்கிறது அப்படின்னா தேவன் இந்த இடத்துல என்ன ஆலோசனை சொல்லி இருக்காரு, அவருடைய ஆலோசனை என்ன? இல்ல, அது தெரிஞ்சாலே போதும். நடக்குங்கிறது ரெண்டாவது காரியம், ஆலோசனை என்னங்கிறது முதல்ல தெரியணும்.
ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பிரச்சனை
கரெக்டா சொன்னார் பாருங்க. இவர் தான் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆலோசனை அதுதான். ஆலோசனைனா பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்க போவோம் வாருங்கள். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஒருத்தன் ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான், உடனே தேவனுடைய ஆவி வருது, உடனே அவர் ஆலோசனை சொல்கிறான். இதற்கு தேவனுடைய ஆலோசனை என்ன என்கிறதை தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்க போவோம் வாருங்கள். அப்போ ஒரு பிரச்சனை ஆகிட்டு போச்சு, இதுக்கு தேவனுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கிறத வேதத்தில் அதை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம் ஆலோசனை பண்ணணும். அதை விட்டு போட்டு இந்த பிரச்சனையா இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும், அந்த பாஸ்ட் இப்படி சொன்னார், இந்த சபையில் இப்படி பண்ணாங்க, அதனால் அண்ணன் இப்படி பண்ணால், தம்பை இப்படி பண்ணால், மாமன் மச்சான் இப்படி பண்ணால், அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதல்ல. தேவனுடைய ஆலோசனை என்ன? போன வாரம் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபக்கூட்டத்தில் ஒருத்தன் விறகு போறக்குண்ணா, அவனை பிடிச்சி ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணும், அவனை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியல. ஏன்னா ஓய்வு நாளை மீறிட்டான். பாவம் அந்த விறகு பொறுக்கி தான் அவன் வந்து சாப்பாடாக்கி சாப்பிடணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. முந்தின நாள் தூங்கிட்டான் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் வெள்ளிக்கிழமை தூங்கிட்டான், சனிக்கிழமை விறகு பொறுக்க போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி சனிக்கிழமை தூங்கிட்டான், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஓடிட்டான். அப்புறம் ஜனங்களாம் பிடிச்சிட்டாங்க. காஞ்ச நாள் விறகு பிடிச்சி அப்பன் சொல்லான்னு போனவனை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க. அப்போ தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை கேட்போம் வாருங்கள்ட்டு மோசைகிட்ட சொன்னாங்க. மோசை என்ன பண்ணார், தேவன்கிட்ட கேட்டுட்டு ஆமாம் கல் எறிஞ்சு கொண்டிருக்கான். என்ன பாவம் பண்ணாவான், வயிற்று பழப்புக்கு வேண்டி சாப்பாடு ஆக்கிறதுக்கு விறகு கொடுக்கணும், அவனை கல் எறிஞ்சு கொள்ளுங்கன்ட்டார். அப்படி தேவனுடைய ஆலோசனை என்ன, வேதத்தில் இது காரியத்திற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அதை ஆலோசனை பண்ணணும். தேடி கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, அதை நாம் சிந்திக்கணும். அப்படி ஆலோசனை செய்தால் நாம் அந்த வசனத்தில் மறைக்கப்பட்ட மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அதனால் நாம் மற்றவர்களுக்கு நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும். இன்றைக்கு ஆலோசனைங்கிறத வந்து கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 49:4 வாசிப்போம். போதும் போதும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையில் தான் இருக்குது. உண்மையில் தான் எல்லா வார்த்தையும் இருக்குது. ஆண்டவருடைய ஆலோசனை எல்லாம் என்னென்னா, உடனே ஒரு வீணை எடுத்துகிட்டு வா அதை வாசி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு பானை எடுத்துகிட்டு வா அதில் வந்து கொஞ்சம் உப்பு போடு அப்படிங்கிறது. இப்படி உண்மையாக தான் எல்லாமே இருக்குது. அப்போ எப்படி இந்த ஆலோசனையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தின் மேலே அசைவாடணும் அப்படின்னா அந்த வசனத்தை சிந்தித்து தியானிக்கிறது. அந்த சிந்தித்து தியானிக்கிறதுக்கு ஒரு சில சட்ட வரமுறைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார். சும்மா எல்லாருமே சிந்திக்கிற மாதிரி இப்படியும் சிந்திக்கலாம் அப்படியும் சிந்திக்கலான்ட்டு எப்படி வேணாலும் சிந்திக்க முடியாது. அது சிந்திக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குகள் இருக்கிறது. அதன்படி சிந்திக்கிறவனுக்கு அந்த மறைபொருள் சீக்கிரம் வெளிப்படுத்தப்படும். சங்கீதம் 92:2-3 சங்கீதம் 92:2-3 10 நரம்பு வீணா 10 விரல் 10 விரல் கரெக்டா சொல்லிட்டேன். 10 விரல் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் சோத்ரா. அப்போ 10 நரம்பு வீணா 10 விரல் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு கையும் சேர்றது இல்லைங்களா, 10 விரல் வந்தாச்சு சேர்றது வச்சாச்சு. அப்புறம் தியானத்தோடு வாசிக்கிற சுரம் பண்ணலாம். இது எப்படி, இருதயத்தில் சிந்தித்து தியானித்து கையில் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுறது. தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து அதன்படி நற்கிரியைகள் செய்வது. இன்னைக்கு சிந்திக்கிறது தியானிக்கிறதுங்கிறதே கிடையாது. அந்த எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குறாங்க சோத்திரம். அப்போ தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலம், தியானத்தோடு வாசி, இப்போ தியானம் வந்தாச்சு சிந்திக்கிறது வந்தாச்சு, சுரமண்டலம் எப்படி தியானத்தோடு சுரமண்டலம் வாசிக்கிறது, சுரமண்டலத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? இசை ஞானம் உள்ளவர்களுக்கு சுரமண்டலத்தை பற்றி நல்லா தெரியும். நம்ம சபையில் இசை ஞானம் இருக்கிறவங்க யாருமே இல்லை. வருகிற நாட்களில் ஆண்டவர் கொண்டு வருவார். இல்லை இல்லை, அதெல்லாம் பாட்டு பாடுறதில்ல,
இசை
இசை கருவியை பற்றியும் அந்த பாட்டுடைய ராகத்தை பற்றியும் தெரிஞ்சவங்க. சுரமண்டலங்கிறது என்னன்னு
கேட்டீங்கன்னா,
இல்லை சுரமண்டலங்கிறது வந்து ஒரு இசை கருவி அல்ல. சுரங்கள், சுரமண்டலங்கிறது ஒரு இசை கருவி அல்ல. அந்த ஒரு இசை கருவியில் வாசிக்கப்படுகிற ஏழு ராகங்கள், இல்லை ஏழு ராகம், ஏழு ராகம் சேர்ந்தது தான் சுரமண்டலம்னு சொல்கிறது. மண்டலம்னு சொன்னால் ஏழு ஏழு ராகம். ஆ, சுரமே இல்லாமல் பாடுறேன்னு
சொல்கிறாங்கல்ல.
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சுரமண்டலங்கிறது ஏழு வார்த்தை, சாரி கமா பாதானி சா. அப்படின்னா அந்த சரிகம பதனேசனுடைய அந்த ராகம் இல்லாம பாடுறாங்கன்னு அர்த்தம். சரிகம பதனிசா சனிதப மகனிசா. முன்னாலையும் பாடணும், பின்னாலே திருப்பியும் பாடணும். பாடு பாப்போம். சரி பரவாயில்ல. அப்போ சரிகம பதனிசாங்கிறது ஏழு ராகங்கள், ஏழு வித்தியாசமான ஓசைகளை வெளிப்படுத்துகிற ராகங்கள். இந்த இசையில் என்ன விதமான பாட்டு பாடினாலும் சரி, இந்த ஏழு ராகத்தை அடிப்படையாக வைத்து தான் ஒரு பாட்டு பாட முடியும். ஆமாம், பாட முடியும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை இந்த சுரமண்டலத்தை வச்சு சிந்தனை பண்ணாதான் நம்மளுக்கு அதில் அடங்கி இருக்கிற மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட ஏழு ராகம் என்னவாக இருக்கும்? இந்த காரியத்தை நான் பல டைம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் சுரமண்டலம் நம்ம இருதயத்தில் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. இல்லை, நம்மளுக்குள்ள தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலம். ஆனால் சுரம் என்ன இருக்குது? என்ன சுரம்? ஏழு சுரம் இருக்கணும், ஏழு விதமான வித்தியாசமான ஓசைகளை வெளிப்படுத்துகிற ராகங்கள் இருக்கணும். அப்போ வேதத்தில் ஏழு வித்தியாசமான ஓசைகளை வெளிப்படுத்தக்கூடிய ராகங்கள் அல்லது வார்த்தைகள் இருக்கிறது. அந்த ஏழு வார்த்தையை போட்டு நாம் பரிசோதித்தால் தான் அதில் என்ன மறைபொருள் அடங்கி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம உண்டாக்குனது, அது ராகத்துக்கே வராது. அதுவும் இல்லை, ஏழு ராகம் பைபிளில் மொத்தமாக ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் இந்த ஏழு ராகங்களை கோர்த்து தான் ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருக்கார். இதை இவங்க சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பனை, நீதி, நியாயம், நியாய தீர்ப்பு, சட்டங்கள், வழிகள், மோசையுடைய பிரமாணத்தில் மோசைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. கற்பனை, பிரமாணம், சட்டம், சாட்சி, வழிகள், ஆமாம், நியாய தீர்ப்பு, இப்படிப்பட்ட ஏழு காரியங்கள். இந்த ஏழு காரியங்களை 19வது சங்கீதத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் 119வது சங்கீதத்தில் பார்க்கலாம். அப்போ மோசைக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை எழுதிட்டு இதைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சட்டங்களாக ஏற்படுத்தி வை, இது நீதி நியாயங்களாக ஏற்படுத்தி வை, இது தலைமுறை தலைமுறை தோறும் இவைகளை பின்பற்ற வேண்டும், இது நித்தியமாக இவைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். அப்போது இந்த ஏழு காரியங்களை வச்சு இப்போ ஒரு வார்த்தையை வாசிட்டோம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிக்கும்போது அதன் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடினது போல் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த தேவ வார்த்தையின் மேலே இந்த ஏழு ராகங்களை வைத்து இந்த ஏழு ராகங்களுக்கு உண்டான வார்த்தைகள் என்னென்ன இருக்குது, அப்போ ஒரு வார்த்தையை வாசிட்டு அந்த வார்த்தையினுடைய பகுதிகள் வேதத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது, அப்புறம் அது எதை சம்மந்தப்படுத்தி வைத்திருக்கிறது, அல்லது அது என்னத்தோடு தொடர்பு இருக்கிற வார்த்தை என்கிறத நம்ம பரிசோதிக்கிறோம்.
ஆ,
இல்லை அதெல்லாம் கரெக்டு, ஆனால் இங்கே வந்து ஒரு வார்த்தையில் மறைபொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு அந்த வார்த்தையினுடைய பகுதிகள் நீதியை குறித்து சொல்லப்பட்டதா, நியாய தீர்ப்பு தீர்ப்பு சொல்லப்பட்டதா, பிரமாணங்களை குறித்து சொல்லப்பட்டதா, சட்டங்களை குறித்து சொல்லப்பட்டதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற வேத பகுதியில் எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் அந்த வேதத்தில் மறைக்கப்பட்ட மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ தேவனுடைய உண்மையாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாசிச்சுட்டு அந்த வார்த்தைகளை எடுத்து அதனோடு தொடர்புடைய தேவனுடைய பிரமாணம், சட்டம், சாட்சி, வழிகள், நீதி நியாயங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கண்டுபிடித்து அவைகளை சிந்திக்கும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ இதுதான் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறது. அசைவாடுகிறதுனா தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லா நேரங்களையும் சிந்தித்து தியானிக்கிறது. அப்போ ஊமையில் மறைக்கப்பட்ட மறைபொருளை கண்டுபிடிக்கணும்னா சுரமண்டலம், சுரமண்டலம்னா நம்முடைய இருதயம், அதில் நல்லா தியானிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது, இது பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்குது, இதை பற்றி உண்டான வேதத்தினுடைய மற்ற காரியங்கள் என்னென்ன, அது எதோடு தேவன் சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சிந்தித்து சிந்தித்து நம்ம வாசித்தோம்னா அந்த மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நோவா தேவனோட சஞ்சரித்தான். அப்போ சஞ்சரித்துனா அதனுடைய அர்த்தம் என்ன நம்மளுக்கு தெரியல. திரும்பவும் நாம் என்ன பண்ணுறோம், லேவி தேவனோட சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். அப்போ அங்கேயும் நம்மளுக்கு தெரியல, ஆனால் சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ கேட்டு கேட்டு அநேகருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ஆலோசனைகளை நிலைத்திருப்பார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி அவருடைய அக்கிரமத்திலிருந்து திருப்புவார்கள். அப்போ இங்கே சஞ்சரித்தானுங்கிறத இந்த வார்த்தையில் எங்கே நம்ம வாசிக்கிறோன்னா, தேவனுடைய ஆலோசனைகளை நிலைத்திருக்கிறது அல்லது தேவனுடைய ஆலோசனைகளை கேட்பது, தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனை செய்வது. அப்போ இங்கே வந்து மறைபொருள் எப்படி வெளிப்படுத்தப்படுதுன்னா, இங்கே ரெண்டு மூணு வார்த்தையை வாசித்து சஞ்சரித்து அப்படிங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்னென்ன எழுதியிருக்குது, அதனால் என்ன பிரதிபலன் நம்மளுக்கு கிடைக்குது, அப்போ இதோடு தொடர்புடைய வார்த்தை வேறு எங்கே இருக்குது அப்படின்னா, தேவனுடைய ஆவியிலே அசைவாடும் பொழுது தான். இப்போ கண்காணம் எடுத்து பார்த்தாச்சுன்னு வைங்களேன், லைனாக இருக்கும். இதை கொண்டு போய் இதுக்கு சம்மந்தப்படுத்தி இதுதான் சஞ்சரிக்கிறது இதுதான்னு நம்ம எளிமையாக அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஆனால் என்ன தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணினாலும் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து வரக்கூடியதாக இருக்கணும், அல்லது பரிசுத்தாவியானவரோடு இசைந்து வரக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜனங்களுக்கு அது போய் சேரும். அப்புறம் ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்புவார்கள். இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறோம். என்ன காரணம், அறிவிக்க வேண்டிய நிலைமையில் அறிவிக்கலை. அதனால் அவர்கள் எல்லாரும் அவர்கள் மனம் போன போக்கில் போய் எல்லாம் களத்திற்கு தரிசனம் சொல்லி அவங்கவுங்களுக்கு ஆதாயத்தை தேடிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு போய் சேருவதும் முக்கியம் அல்ல, அவங்ககிட்ட இருக்கிற பணம் இவங்ககிட்ட வந்து சேர்றதும் முக்கியம். அப்புறம் எப்படி போய் தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் சேரும்? அப்போ இன்றைக்கு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பெருமைக்காகவும் ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி ஜனங்களுக்கு அவர்கள் விரும்புகிற தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும்? இங்கே தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதில்லை, ஆலோசனையில் நிலைத்திருக்கிறதில்லை, தனிப்பட்ட நேரங்களில் தேவனோடு சஞ்சரிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை உடனே ஏதோ புக்கை பார்த்து உடனே இந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு நல்லா சிந்திக்க தெரியும், தியானிக்க தெரியுன்னு மாற்றி மாற்றி சொன்னோம்னா அது என்னமோ நல்லா இருக்கும், ஆனால் ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. சோத்திரம். அப்போது நாம் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இருந்தால் எப்பேற்பட்ட ஆழத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று குறுந்திய 2:4-10 வாசிப்போம்.
என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது இருந்தது. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையும் பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கற்றை அவர்கள் சிறுவில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணிகளை தன் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மஸ்வாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
சோத்திரம். இங்கே வருஷத்தான் இருந்தா போதும், தேவனுடைய சகல ஆழங்களையும் அறியலாம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள அசைவாடுனா போதும், எல்லா ஆழங்களையும் நாம் அறியலாம். ஆண்டவர் எல்லா ஆழங்களையும் வெளிப்படுத்துவார். மேலே நின்றுக்கிட்டு அசைவாடிட்டு இருந்தால் போதும், ஆழம் இருக்குது, அதுக்கு மேலே இருள் இருக்குது. அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது ஆழத்தின் மேலேயும் அசைவாடலாம், அந்த இருள் மேலேயும் அசைவாடலாம், இந்த ரெண்டின் மேலேயும் அசைவாடணும். ஆழத்தில் இறங்குறவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது மேலேயும் அசைவாடுறதில்லை, அவன் நேரம் ஆழத்துலேயும் இறங்கிடுறான். மேலே ஏறி வந்தோடனே இருள் அவனை பிடிச்சிக்குது. ஆனால் ஆழத்தில் இறங்காமல் பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு அசைவாடும் பொழுது ஆழத்தின் மேலேயும் அசைவாடி, இருளின் மேலேயும் அசைவாடி, சகல ஆழங்களையும் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறான். அப்போது இந்த எப்படி அசைவாடணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதே காரியத்தான் சொல்கிறாரு. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நிதானிக்க அறியாதபடியினால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்து அசைவாடிட்டு இருந்தால் போதும், எல்லா ரகசியம் நம்மளுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய ஆவியில் அசைவாடுறவங்க ரகசியங்களை எப்படி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி பேசுவாங்க? தேவனுடைய ஆவியில் அசைவாடி தேவனுடைய ஆழமான ரகசியங்களை பேசுகிறவர்கள் எப்படி அந்த ரகசியங்களை, அல்லது தேவனுடைய ஆழமான ரகசியங்களை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? இதுதான், இப்படி சம்மந்தப்படுத்தி காமிச்சாங்கன்னா அவங்க கூட ஆண்டவர் பேசியிருக்கார், அல்லது அசைவாடி இருக்காங்க. அது புரிஞ்சுதுன்னா அசைவாடுனாதான் புரியும், இல்லாட்டினா அதுவும் புரியாது. எவ்வளவு தான் உட்காந்து மைக் செட்டு வச்சு கத்துனாலும் அங்கே அசைவாடல் இல்லைன்னா அங்கே போய் புரியாது. அப்போ பேசுகிறவங்களும் இதே மாதிரி சிந்தித்து தியானித்து பேசணும். அதே மாதிரி கேட்குறவங்களுக்குள்ளேயும் தேவனுடைய அசைவாடுதல் இருந்தால் தான் அது போய் சேரும், இல்லாட்டினா சேராது. ஆனால் மனுஷனுடைய ஆவியில் கலப்படம் பண்ணி பேசுகிறேன்னு நீங்களே, நல்ல சந்தோஷமாக இருக்கும், தூக்கம் வராது, நல்ல உற்சாகமாக இருக்கும். ஆனால் மீட்டிங் முடிஞ்சுன்னா அந்த உற்சாகம் எங்கே போகுதுன்னு தெரியாது. திருப்பி உற்சாகம் வர்றதுக்கு திருப்பி வேறு ஏதாவது பண்ணி கறி குழம்பு சாப்பிட்ணும், மீன் குழம்பு சாப்பிட்ணும், ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பண்ணி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நிறைய பேர் போக்குறாங்க. சோத்திரம். அப்போ தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது சகல ஆழங்களையும் அறிந்து கொள்ளலாம். அப்போ இப்படி அறிஞ்சிருக்கிறவங்கள மற்றவங்க யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? அந்த கடைசியில் ரெண்டு மூணு வசனம் வாசிப்போம்.
எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவர்களாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்.
போதும் போதும். அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் அவனை மற்றவங்க வந்து அவனை கண்டுபிடிக்க முடியாது. இவர் ஆழமான காரியங்களை அறிஞ்சிருக்காரு, இவர் அசைவாடிட்டு இருக்காரு, இவருக்குள்ள அநேக ரகசியங்கள் இருக்குதுன்னு அடுத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க புளிச்சம்மாவுடைய வாசனை இல்லை. புளிச்சம்மாவுடைய வாசனை இருந்ததுன்னா ஜிப்பா போட்டாச்சுன்னா சிபிஎம் கொஞ்சம் கலருமா ஏஜி ஏசிய அப்படி இப்படின்னு சொல்லி எந்த வாசனையும் இல்லையா இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? கலர் ட்ரெஸ் போட்டால் சிபிஎம்லே கொஞ்சம் கலர் மாறி மாறி வந்திருக்குது. இப்போ கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு கலர் வந்து யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம் பாருங்கள், வெள்ளை சட்டைக்கு பார்த்தா என்ன மாதிரி சட்டைக்கு நீங்கள் போட்டுருக்குறேன். அப்படி புளிச்சம்மாவுடைய வாசனை இருந்தால் தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து யாருங்கிறது தெரியாதனால அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. காரணம் என்னென்னா, எல்லாரை போல இருந்தார், சாதாரண ஒரு மனுஷனை போல தான் இருந்தார். அப்போ கூடவே நடந்துட்டு இருந்தவனுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. அப்போது தேவனுடைய காரியங்களை அறிந்தவர்கள் என்று அடுத்தவன் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இவங்கிட்ட புளிச்சம்மாவுடைய வாசனை எதுவுமே வீசாது. அதனால் நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டுருவாங்க, என்னடா இவர் இப்படி இருக்காரு பேசுகிறாரு, முகத்தில் ஒன்றும் காணாம், ஒரு சந்தோஷத்தையும் காணாம், இப்படிம்பாங்க. நிறைய பேர் ஆடுவாங்க, குதிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, நான் மோசம்பாங்க, நான் பேதுரும்பாங்க, பவுலும்பாங்க, யாரும் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க, இருக்கிற கதையெல்லாம் எடுத்து வண்டி வண்டியே விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால் தேவனுடைய உண்மையான காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களை மற்றவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் அதே மாதிரி தேவனுடைய காரியங்களை மற்றவர்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே என்னென்ன தெரியும், உங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு, என்னென்ன ரகசியங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத அடுத்த மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அப்படி வைத்திருக்கிறார். எல்லா ரகசியம் தெரிஞ்சவன் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க, இவரை கொண்டு போய் நாம் பெரிய பாஸ்டர் ஆக்கிடலாம். அங்கே போய் புளிச்சம்மாவுடைய வாசனை வராமல் என்னமோ நினச்சி இது இப்படி இருக்குது, வேண்டாம் பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி ரகசியங்களை தெரிந்தவன், ஆழமான காரியங்களை தெரிந்தவன் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான்னா அங்கே ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு பைபிளை பற்றி இன்னும் ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஏன்னா அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியலை. நான் பைபிள் எழுதுனது 1000 தலைமுறைக்கு எழுதியிருக்கிறது, இன்றைக்கி நம்ம 1 தலைமுறையிலேருந்து என்ன படிக்க முடியும்? ஸ்தோத்திரம். அதனால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே இதை பற்றி என்ன ஆண்டவர், அதை என்ன ஆண்டவர், அசைவாடி அசைவாடி ஆண்டவரை தொந்தர பண்ணிகிட்டு இருக்கணும். ஏசாயா 64:4-5 வாசிப்போம். அப்ப தேவனுடைய ரகசியங்கள் தேவன் முன் குறித்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் இந்த வசனத்தில் இருக்குது, கண்டுபிடிங்க பார்ப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் சரி, ரெண்டு கருத்தும் சொல்லுங்க பாப்பா. ஆண்டவருடைய காரியங்களில் நன்மை செய்யறதுல சந்தோஷமா செய்யணும். அப்படின்னா சந்தோஷமா செய்யறதுக்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி செஞ்சாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, தேவனுடைய பிரமாணத்தை மீறியாச்சுன்னா அங்க சந்தோஷம் குறையுது. அங்க அங்கே 10 to 1 குறையும் போது அங்கே சந்தோஷம் குறையுது. ஏன்னா ஆண்டவர் ஏமாத்துறன்னு நம்மளுக்கு தெரியுது. சந்தோஷம் எப்படி நீதி செய்ய முடியும்? சந்தோஷமாய் அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தின்படி நீதி செய்கிறவர்கள். தாவீது வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த எருசலேம் கட்டுற தேவாலயத்தினுடைய இடத்த வாங்கும்போது நீ சும்மாவே எடுத்துக்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாம், நான் அதுக்கு உனக்கு காசு கொடுக்குறேன். அப்புறம் ஆபிரகாம் வந்து தன்னுடைய அந்த சாராவை அடக்கம் பண்ணுறதற்கு இடத்த கேட்கும்போது இல்லை நீ எடுத்துக்கோ அப்படின்னு, இல்லை வேண்டாம் வேண்டாம், அதுக்கு என்ன விலையா நீ அதை வாங்கிக்கா. அப்போ அதுக்குண்டான கிரயத்தை சந்தோஷமாக கொடுக்கறது, அப்படியாக தேவனுடைய பிரமாணங்களின்படி நீதி செய்கிறவர்கள் அந்த பிரமாணத்தின்படி உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை வஞ்சிக்காமல் ஆண்டவரை ஏமாத்தாமல் சந்தோஷமாக செய்யல். அவர்களுக்கு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்ட ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, அது
இல்லை.
அது இன்னும் தப்பி இருக்கிறான். இன்னும் சாக இருக்கானா? ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கிருப வச்சிருக்காரு. தப்பி இருக்கிறோம். உம்முடைய வழிகளில் அது எந்த டைம் வாசிப்போம்? உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கஷ்டம் துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன காரியத்தை செய்தார், இப்படி பிரச்சனை வரும்போது தேவனுடைய வழி என்ன, பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார், அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பம் நம்மளுக்கு போகிற வழி தெரியல அப்படிங்கும் போது தேவனுடைய வழி என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அதை விட்டு போட்டு நம்மளே ஒரு வழியை போட்டு இப்படி போய் அப்படி போய் அப்படி போயிடலாம்னா அந்த வழி எங்கேயோ போய் சேரும். அதனால் நம்முடைய வழியை விட்டு போட்டு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது என்ன பண்ணலாம், இதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தேவன் நம்மளுக்காக நம்முடைய முன்னோர்களுக்கு முற்பிதாக்களுக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போ என்ன நம்ம பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்பொழுது அன்றைக்கு அநேக காரியங்கள் செய்திருக்காங்க. அப்போ அன்றைக்கி செய்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே உட்காந்து எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது எதிரியெல்லாம் அவன் அவன் வெட்டி வெட்டிட்டு சாகிறான். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நாமளும் தேவனை துதித்து பாட வேண்டும். இப்போ அதை விட்டு போட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாமளே போய் தீர்த்தோம்னா என்ன ஆகும், அது பிரச்சனை தீரவே தீராது. நம்மளுக்குள்ள இன்னும் பிரச்சனை தீராமல் இருக்குதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னும் ஆண்டவருடைய வழியை நம்ம பிடிக்கலை. ஆண்டவர் இதுக்காக என்ன நம்மளுக்காக பண்ணி வச்சிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்தார், தம்முடைய ஜனங்களை நேசித்து அவருடைய ஆபத்து காலத்தில் எப்படி இப்படிப்பட்ட வழிகளை ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார் அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம சிந்திக்கலை. அதனால தான் நம்மளுக்குள்ள இன்றைக்கி அநேக பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வழியிலேயே நாம் திட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தேவனுடைய வழியில் நாம் கொஞ்சம் கூட வரல. அப்போது தேவனுடைய ஆழமான ரகசியங்கள் அல்லது தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே மறக்கி வைக்கப்பட்ட ரகசியங்கள் அல்லது ஆசீர்வாதங்களை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறது, நற்கிரியில் மகிழ்ச்சியாய் செய்யணும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வரும்போது நம்மளாக பிளான் பண்ணாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். சோத்திரம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.